ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோம். ஆமென். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லோரும் 118வது பாடலை பாடுவோம். எழுந்த நாஸ்தி தேவரே மோற்றுமாங்கிகரிப்பே புத்தி கல்வி யாவையோ சித்தம் போல் பிரயோகியோ எல்லாமே உமக்கே சமர்ப்பணமாகுமி. எந்த நாவு என்பமா உமை பாடவும் என்பா மீட்பேன் செய்தி கூறவும் ஏது வாக்கியாரளோ எல்லாமே சமமானமாகுமே. எந்தன் கை பேரன்பினா ஏவப்படும் எந்தன் கா சேவை செய்ய விளையும் அழகாக விளங்கும் எல்லாமே ஓமாக்கே சமர்ப்பணமாகுமே. எந்தன் ஜீவர் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் கால நேரமோ நீர்க்கையாடியாரோ எல்லாமே உமக்கே சமர்ப்பண ஆகுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனை ஃபேமிலி ஆல்டர் அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 119 சங்கீதம் 33 72 வரை இப்பொழுது நாம் வாசிப்போம். வசனம் 33. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். வசனம் 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். வசனம் 35. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். வசனம் 36. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். வசனம் 37. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். வசனம் 38. உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். வசனம் 39. நான் அஞ்சுகிற நிந்தையை விளக்கி அருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். வசனம் 40. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். வசனம் 41. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. வசனம் 42. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். வசனம் 43. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். வசனம் 44. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். வசனம் 45. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். வசனம் 46. நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். 47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். 48. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். வசனம் 49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். வசனம் 50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்த்தது. வசனம் 51. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாச பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. வசனம் 52. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். வசனம் 53. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கும் என்னை பிடித்தது. வசனம் 54. நான் பரதேசியை தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. வசனம் 55. கர்த்தாவே, இராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுவேன். வசனம் 56. நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. வசனம் 57. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். 58. முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். வசனம் 59. என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். வசனம் 60. உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். வசனம் 61. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. வசனம் 62. உமது நீதியான நியாய தீர்ப்புகள் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். வசனம் 63. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். வசனம் 64. கர்த்தாவே, நீர் உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்பதே. ஆமேன். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். வசனம் 33-64 வரை ஆக அன்றைக்கு ஒரு 32 வசனங்கள், இன்றைக்கு ஒரு 32 வசனங்கள் நாம் படித்தோம். இப்பொழுது இந்த வசனத்தை குறித்து சில தியானங்களை நாம் மேற்கொள்வோம். முதலாவது, இந்த ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு தலைப்பின் கீழே 8 வசனங்கள் வருகிறது. அப்படியாக இன்றைக்கு 5வது பகுதியாக ஏ என்று வருகிறது. இந்த ஏ அப்படின்னு சொன்னால் வெறும் ஏ கிடையாது, ஹெச்இ ஹி ஹி தான் ஏன்னு வருது. எப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹே அப்படின் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ரே எழுத்தில் நெடுங்கணக்கினுடைய 5ஆம் எழுத்து. அது என்னவென்றால், இன்ஸ்ட்ரக்டட் பை த வேர்ட், தேவனுடைய வார்த்தையினால் நாம் எச்சரிக்கப்படுவது அல்லது வழிநடத்தப்படுவது, போதிக்கப்படுவது என்ற அர்த்தம். அதன்படியாக இந்த 8 வசனங்கள் அமையும். இந்த சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார் 33, கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரிந்தும் நான் அதை கை கொள்ளுவேன். அப்படி என்றால் என்ன? ஏற்கனவே அவர் சீனாய் மலையில் வந்து இந்த நியாய பிரமாணங்களை மோசை இடத்தில் கொடுத்திருக்கிறார். மோசை அதை ஜனங்களுக்கு படித்து காண்பித்து இதை எல்லாரும் கை கொள்ளுங்கள் என்று சொல்லி இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான ஒரு உடன்படிக்கை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பொழுது எல்லோரும் நாங்கள் அதை கை கொண்டு செய்வோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நாட்களாக ஆக சங்கீதக்காரன் எனக்கு மீண்டுமாக அதில் உள்ள அர்த்தங்களை போதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எழுத்து வடிவம் படித்தவுடனே புரிந்துவிடாது, அது புரிவது போல இருக்கும், ஆனாலும் ஆவிக்குரிய தன்மையை நான் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு போதியும் என்று அதை சொல்கிறார். அப்பொழுது நான் முடிவு பறிந்தும் நான் அதை கை கொள்ளுவேன். உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வது என்பது வேறு, ஒரு வாரம் வாழ்வதல்ல, ஒரு வருஷம் வாழ்வதல்ல, மரிக்கின்ற வரையில் நம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதே அவர் சொல்வது. 34 வசனத்தில் எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கை கொள்வேன். இவர் இந்த 119 சங்கீதத்தை பார்த்தார். எல்லாமே இந்த வேதம், பிரமாணங்கள், கற்பனைகள், சாட்சிகள் என்று சொல்லி அடிக்கடி அதையே சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த எழுதின இந்த சங்கீதக்காரன் இந்த வேதத்தை நேசிக்கிறதான ஒரு மனுஷனாகவே காணப்படுகிறான். ஒரு வேதத்தை படிக்கணும்னு சொன்னாக்க முதலாவது உணர்வு தேவைப்படுகிறது. உணர்வு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்பட்டிருக்கு. உணர்வு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்தார் என்று பார்க்கிறோம். அநேகர்களுக்கு உணர்வு இருக்காது. இன்றைக்கு ஆலயத்து செல்லணும், இது ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு போகணும், சனிக்கிழமை ஆராதனைக்கு போகணும், ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று உணர்வு நிறைய பேருக்கு இருக்காது. அதை அந்த உணர்வை நாம் தூண்டிவிட வேண்டும், கிள்ள வேண்டும். இங்கே சொல்கிறாரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னால் இந்த மூல பாஷை என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசர்னிங் அப்படின்னா பகுத்தறிதல், எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிகிற தன்மை எனக்கு தர வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். நமக்கும் அப்படியாக பகுத்தறிகிற தன்மை தேவைப்படுகிறது. பகுத்தறிவாளர்கள், எல்லா காரியத்தையும் பகுத்தறிவாளர்கள். லாக்டவுன் முடிந்த பிற்பாடு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். பகுத்தறிவு இல்லாதவர்கள், உணர்வு இல்லாதவர்கள் எப்பொழுதுமே நம்ம வீட்டிலே ஆராதிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கு பாருங்கள், யாருக்கு பகுத்தறி உள்ளதோ அவர்கள் ஓகே இது முடிந்தது, லாக்டவுன் முடிஞ்ச பிற்பாடு நம் பழையபடி நாமும் ஆலயத்து செல்ல வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்று நாம் நினைக்கணும். தேவனை தேட வேண்டும், அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும், பள்ளிக்கு செல்ல வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும், பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும். லாக்டவுன் முடிஞ்சிடுச்சு, நான் வீட்டிலே நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது, நான் போய் தான் ஆக வேண்டும். இதுதான் பகுத்தறிவுத்தன்மை. அதுக்கப்புறம் 35 வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாக இருக்கிறேன். பாருங்கள் இவருடைய பிரியத்தை பாருங்கள், கற்பனைகளை கை கொள்ளதே இவருக்கு பிரியமாக இருக்குது. நமக்கும் அப்படி இருக்கிறதா? 36 என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். என்ன, எல்லாருடைய இருதயமே பொருளாசையின் மீது விருப்பமாக இருக்கும், பொருள் மீது ஆசை ஏற்படும். இது பண ஆசை அல்ல, பொருளாசை. பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேற இருக்கிறது, ஆனால் இது பேர் பொருளாசை. பொருளை வாங்கி வாங்கி குமிப்பது, வீட்டிற்கு தேவையோ தேவையில்லையோ அதை வாங்கி வாங்கி வீட்டில் குமிப்பது. எதற்காக? வீட்டில் வருகிறவர்கள் அதை பார்க்க வேண்டும், ஓகே இவருக்கு இந்த பொருள் இருக்குது, அதை பார்த்துட்டு அவங்க போயிட்டு வேறு கடன் வாங்கி அதை வேறு அவங்க வாங்கி வைப்பாங்க. இவங்க டிவி வாங்கி வச்சா மற்றவங்க போயிட்டு இன்னொரு டிவி வாங்கி வைப்பாங்க, அப்படி கிடையாது. அதனால் பொருளாசையை நம்ம சார்வதன் மூலமாக அநேகர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். நான் கூட எங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்குது, அந்த டிவி பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பியோடைய டிவி, அவன் செவத்தில் மாற்ற ஒரு டிவி வாங்கிட்டான், அதனால் பழைய டிவி என்கிட்ட கொடுத்துட்டான். அந்த பழைய டிவி எனக்கு 6 இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க இதை மாற்றுங்க மாற்றுங்க, நான் சொல்லுவேன் என் வாழ்க்கை தனி, என்னுடைய பாதி தனி, நான் மற்றவர்களை சார்ந்தோ மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டோ என்னாலே வாழ முடியாது, என்னுடைய வருமானத்தை கேட்டதுமாக தான் நான் என்னை அமைத்து கொள்வேன் என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். யார் எது வாங்கினாலும் அது என்னை பாதிக்காது. ஆக அநேகர்களுக்கு பொருளாசை இருக்கும், இந்த வீட்டிற்கு தேவையில்லாத ஒன்றை அவர்கள் வாங்கி போடுவார்கள். அப்படி அவருடைய இருதயம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் பொருளாசையை சாரக்கூடாது, உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். இன்க்ளைன் மை ஹார்ட் அப்படின்னு சொல்கிறார், சார்ந்து இருக்கணும் என்று குறிப்பிடுகிறார். யோசித்து பாருங்கள், பொருளாசையை நாம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் 37 மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர்ப்பியும் என்கிற வார்த்தை நிறைய வருது. 37 வசனத்தில் உயிர்ப்பியும் என்கிற வார்த்தை வருது. 40 வசனத்தில் இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். 50 வசனத்தில் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று குறிப்பிடுகிறார்.
இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். உயிர் பெற்றதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு என்று பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஜீவித்து கொண்டிருப்பது, ரிமைன் லீவ், அப்படியே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது. உயிர்ப்பையும் சொன்னால் செத்து போகிறது, எப்பொழுதுமே உயிரோடு இருப்பது, பி லீவ் என்று பொருள். மாயையை பாராதபடி 37 வசனத்தில் சொல்கிறாரு, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். மாயை பார்க்கக்கூடாது என்று சொல்கிறார். மாயை என்று சொன்னால் ஒன்றும் கிடையாது. மாயை 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 என்று எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். சாலமுஞ்சானி உலகத்தையே அனுபவித்ததான ஒரு அருமையான ராஜா. கடைசியில் அவர் எழுதுகிறாரு, மாயை 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 எல்லாம் மாயை என்று சொல்கிறார். ஆக எவ்வளோ உண்மையான காரியம் பாருங்கள். உலகத்தில் எல்லாமே இன்றைக்கு எது உறுதியாக நம்ம இருக்கிறோமோ, இன்றைக்கு நம்முடைய படிப்பு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரு, நம்முடைய பங்களா, நம்முடைய வீடு, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் எல்லாமே 50 வருஷம் கழித்து மாயை, அல்லது நாமும் மாயையாக மாறிவிடுகிறோம். உலகமே மாயையாக மாறிவிடுகிறது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா, நம்முடைய பாட்டி, நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆண்டவர்கள் எல்லாருமே இன்றைக்கு இறந்து விட்டார்கள். அது என்னவென்று சொல்வது, அவருடைய வாழ்க்கை உண்மையாக தான் இருந்தது, இன்றைக்கு அவர்கள் மாயையாக மாறிவிட்டார்கள். ஆக மாயையை பாராதபடி என்று சொல்கிறார். மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயை பார்த்து பார்த்து தேவனுடைய வழிகளை மறந்துவிடாதே என்று குறிப்பிடுகிறார். மாயின் மீது விருப்பம் வைத்து, பணத்தின் மீது விருப்பம் வைத்து, பொருளின் மீது விருப்பம் வைத்து, கண்களின் இச்சையின் மீது விருப்பம் வைத்து, மாம்சத்தின் பெருமையின் மீது விருப்பம் வைத்து, மாம்ச இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் விருப்பம் வைத்து வைத்து உண்மையான தேவனுடைய வழிகளை மறந்துவிடாதே என்று அவர் குறிப்பிடுகிறார். அதனால் தேவனை கர்த்தர் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். நம் மாயைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். இல்லாத ஒன்றின் மீது நம்முடைய கண்களை நம்ம பறக்க விடுகிறோம். அது பறந்து கொண்டே செல்கிறது. அதுதான் குறிப்பிடுகிறது. மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விளைக்கும் அது வழிகளை என்னை உயிர்ப்பையும் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வசனம், இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன். எவ்வளோ வாஞ்சிப்பார் ஒரு மனுஷனுடைய வாஞ்சை, ஒரு மனுஷனுடைய ஆசை எல்லாம் பாருங்கள். கட்டளைகள், கற்பனைகள், இப்படியாக யூத ஜனங்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்று நினைக்கப்படும் போது நமக்கும் அப்பேற்பட்டதான வாஞ்சை வர, ஒருவேளை வாஞ்சை இல்லை என்று சொன்னாலும் கூட நமக்கு அப்பேற்பட்ட வாஞ்சை வர வேண்டும். அதுக்கப்புறம் இவர் குறிப்பிருக்கிறார் மிக 55 வசனத்தில் கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். ராக்காலத்தில் என்னத்தை வேதத்தை கை கொள்வது எனக்கு புரியல. ராக்காலம் தூங்குகிற நேரம், இரவு நேரம், அதில் கூட உமது நாமத்தை நான் நினைப்பேன் அப்படின்னா தூங்க மாட்டேன்னு சொல்கிறார். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்கிற தாவீதை குறிப்பிடுவதா? கர்த்தாவே, ராக்காலங்களில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்வேன். இப்போது இரவு பகல் என்று பாராமல் எப்பொழுதும் வேதத்தையே கை கொண்டு வாழ்கிறதான இப்பேற்பட்ட மனுஷர்களுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப்படும் போது நமக்குள்ளே எவ்வளோ உணர்வு ஏற்படுகிறது என்று பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்கிறாரு 57, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்வேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த கால் கழுதல் சடங்குகளை நடத்தப்படும் போது பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நீர் ஒருபோதும் என் கால்களை கழுவக்கூடாது என்று சொல்லி. அப்பொழுது இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லப்படும் போது, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் தலையையும் என் கைகளையும் முற்றிலுமாக கழுவ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆக கர்த்தாவே நீர் என் பங்கு, கர்த்தர் நம்முடைய பங்காக இல்லை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு இங்கே 40 வசனத்திற்கும் 41 வசனத்திற்கும் இடையில் ஒன்று இருக்குது, வவ் விஏயு அப்படி வவ் அப்படின்ட்டு அப்படின்னா அது எ சாங் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னா சங்கீத போற்றுதல் என்று அது பொருள்படும். அதுக்கப்புறம் 48 வசனத்திற்கும் 49 வசனத்திற்கும் இடைப்பட்ட பகுதி ஜாயின், ZAYIN ஜாயின் அப்படின்னா ரிமெம்பர் வாட் காட் ஹேஸ் செட், தேவன் சொன்னதை நினைவு கூறுதல், நினைவுபடுத்துதல் என்று பொருள்படுகிறது. அதுக்கப்புறம் 56 வசனத்திற்கும் 57 வசனத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் 8வது ஆல்பாபெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேத், CHETH கேத் என்று பொருள். அப்படின்னா கீப்பிங் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுதல், கடைபிடித்தல் என்று பொருள். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு வசனம், மிக்க முக்கியமான வசனம் 62, உமது நீதியான நியாயத்தீர்ப்புகள் நிமித்தம் என்னை துதிக்கும்படி பாதிராத்திரியில் எழுந்திருப்பேன் என்று சொல்கிறார். அதுபோல் நாமும் பாதிராத்திரியில் எழுந்திருக்கிறோமா, எழுந்து ஜெபிக்கிறோமா? ஓகே, இப்பொழுது ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடும்ப ஆராதனையில், இந்த ஃபேமிலி ஆல்டர், நாம் எல்லோரும் முழங்கற்படி இடுவோம், ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் அன்பான இயேசு கிறிஸ்துவே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே, நாங்கள் உம்மை நேசித்தாலும் நேசிக்கவில்லை என்றாலும் நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறீரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பே, என் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல நாங்கள் இந்த நாளிலும் கூட, இந்த நாழிகளிலும் கூட, இந்த நிமிடத்தில் கூட உம்மை நினைக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக கிருபை செய்திரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக ஆதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆண்டவரே, யாரிடத்திலே நாங்கள் செல்வோம் ஆண்டவரே? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனங்கள் இன்றைக்கு ஒரு 32 வசனத்தை படிக்கும்படியாக நீர் கிருபை செய்திரே உமக்கு தாரும். நமக்கு கூடா கொடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல எனக்கு உணர்வை தாரும் என்று அவன் குறிப்பிடுகிறான். ஆண்டவரே, ஜெபிக்கிற உணர்வு, வேதம் வாசிக்கிற உணர்வு, வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற உணர்வு, வேதத்தை தியானிக்கிறதான உணர்வு, எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக இந்த வேத வசனங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இங்கு சொல்கிறார் அவர், இந்த தாவீது ராஜா சொல்வது போல், உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை என்று குறிப்பிடுகிறாரே. அதுபோல் நாம் இந்த வேதத்தை மறக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை படிக்கும்படியாக சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பரிசுத்தர், 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 நாங்கள் வணங்குகிறதான தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறீரே, உங்கள் கொடாக்குடி ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு பரிசுத்தமல்ல தேவனை வணங்குகிறோம் என்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமல்ல தேவனை வணங்கும்படியாக கிருப செய்திரே, உம்மை கொடாக்குடி சோத்திரம், 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 சோத்திரம். முழங்காற்படியிடுகிற ஒவ்வொருவரையும் நீ நோக்கி பார்ப்பீராக. இந்த குடும்ப ஆராதனையில், இந்த இல்ல ஆராதனையில் முழங்காற்படியிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை பலப்படுத்துங்க. எங்களுடைய தேவைகளை சந்திங்க. எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த மாயான உலகத்திலே நாங்கள் மாயையாக மறைந்து போகிற அநேக காரியங்களை பார்த்து பார்த்து நாங்கள் வாழ்நாளை இழந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாழ்நாளும் அப்படியாக மாயையை பார்த்து பார்த்து நாங்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று பார்க்க. அதுபோல் நாங்களும் இன்றைக்கு முழங்காற்படிட்டு ஜெபிக்கப்படும் போது எங்களுடைய முகங்களும் பிரகாசம் அடையும்படியாக செய்வீராக. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை உதவி செய்வீராக. ஆண்டவரே, முழங்காலிலே நாங்கள் யுத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுனில் எங்களுக்கு ஏற்பட்டதான எல்லா இழப்புகளையும் நீர் தர வேண்டும் ஆண்டவரே. நூறுத்தனையாக தரப்ப வேண்டும் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு யார் இருக்கிறார்கள், உம்மை தவிர யார் இருக்கிறார்கள் ஆண்டவரே? நீரே எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் தழைக்கும்படியாக, செழிக்கும்படியாக, நாங்கள் குடும்பம் குடும்பமாக ஆலயத்தில் சென்று உம்மை தொழுது கொள்ளும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்பட்டபடி உமது பிரமாணங்கள், உம்முடைய சாட்சிகள், உம்முடைய கட்டளைகள், உம்முடைய வழிகள் என்றைக்கும் நாங்கள் மறவாதபடிக்கு பகலும் ரா பகல் பாதி ராத்திரி எல்லாமே நாங்கள் உண்மையே நினைத்து வாழும்படியாக உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. வீணான சிந்தனைகள் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. குடும்பம் குடும்பமாக சென்று ஆலயத்திலே முழங்காற்படிட்டு ஜெபிக்கும்படியாக கிருபை செய்வீராக. முழங்காற்படிட்டு ஜெபிக்கும்படியாக கிருபை செய்வீராக. உடைய சமூகத்தில் நாங்கள் முழங்காற்படிட்டு ஜெபிக்கும்படியாக கிருபை செய்கிற எல்லா காரியத்தையும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் உமக்கு தெரியப்படுத்தும்படியாக செய்யும். விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவர். அதுபோல் எல்லா கவலைகள், எல்லா கண்ணீர்கள், எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடைய சிலுவின் மீது நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரை. முழங்காற்படுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படவே பட வேண்டும் ஆண்டவரே. சாட்சிகளை சொல்லும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் சாட்சிகளாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவியத்திலேயும் ஆண்டவரே அதிக அதிகமாக நேசிக்கும்படியாக கிருபை செய்யும். இந்த விதமான சூழ்நிலை எங்களை உம்மிடத்தில் நெருங்குபடி செய்ததே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிக்காத அளவிற்கு உம்மை உம்மிடத்தில் நெருங்கும்படியாக செய்ததே அதிகமான வேதத்தை படிக்கும், அதிகமாக ஜெபிக்கும், எங்கள் குடும்பத்தோடு உம்மை தொழுது கொள்ள நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே செய்வோம் என்று ஜோஷுவா சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு அப்படியாக தொழுது கொள்ளுகிறோம். தனிமையிலே இருக்கிறதான ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளையும் பார்த்து கொள்ளுங்க, நீர் துணையாக இருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. தனிமையை ஆண்டவரே இனிமையாக மாற்ற வேண்டும் ஆண்டவரே, தனிமையை இனிமையாக மாற்ற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து இந்த ஃபேமிலி ஆல்டரில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று தவிக்கும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த குடும்ப ஆராதனையில், இந்த இல்ல ஆராதனையிலே என்னாலே கலந்து கொள்ள முடியவில்லை என்று நினைத்தாலும் கூட தேவனை கர்த்தாவில் ஆசீர்வதிப்பீராக, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, இந்த உணர்வை தருவீராக ஆண்டவரே. நோய்க்காக ஜெபிக்கிறோம், வியாதியஸ்தர்களாக ஜெபிக்கிறோம். அந்த வெளிப்புறமாக தோன்றுகிற வியாதிகள், உள்ளே மறைந்திருக்கிற வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய சரீரத்தை விட்டு கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடித்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தொழிலுக்காக ஜெபிக்கிறோம், தொழில் இல்லாதவர்களுக்காக, கஷ்டப்படுகிறவர்களுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவீராக. ஏமாற்றம் வேண்டாம் ஆண்டவரே, ஒரு மாற்றம் தர வேண்டும். காணா ஒரு கல்யாணத்தில் அந்த திராட்சை ரசம் குறைவுபட பொழுது ஆண்டவரே அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்றின் இருந்து ஒரு பெரிய உதவிகளை செய்கிறீர். உங்கள் கூடா கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஒரு கிராமத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே திரும்பி சென்னைக்கு செல்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. தேவனை கர்த்தர் எனக்கும் வழிப்பிரயணத்தை வாய்க்க பண்ண வேண்டும் ஆண்டவரே. எனக்கும் தேவனை கர்த்தர் ஒரு வழிப்பிரயணத்தை வாய்க்க பண்ண வேண்டும் ஆண்டவரே. தேவனை கர்த்தர் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். என்னுடைய செலவுகளையும் தேவனை கர்த்தர் சந்திக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே ஒரு ஒத்தாசையை செய்கிறதான தேவனை கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் ஆண்டவர். ஆண்டவரே இப்படியாக இந்த சங்கீதத்திலே பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நீர் அப்படியாக தியானிக்கும்படி உதவி செய்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரி தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு வரையிலும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து ஜீவனை கொடுத்தீர், இந்த ஜீவனை கொள்ளைப்பொருளாக கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரிடத்திலே செல்வோம் ஆண்டவரே? நாங்கள் யாரிடத்திலே செல்வது? நித்திய ஜீவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறதான வேத வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது, எங்களை உயிர்ப்பிக்கிறது. இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு இருந்தும் இறந்தாக காணப்படுகிறோம். எங்களுடைய கரங்கள் வேதத்தை பிடிக்கவில்லை, எங்களுடைய கால்கள் முழங்கார் படியிடவில்லை, எங்களுடைய கண்கள் வேதத்தை நோக்கி பார்க்கவில்லை. அது எதையோ டிவியையோ செல்ஃபோனையோ பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போது எங்களை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்வது போல என் தேவனை கர்த்தர் எங்கள் எல்லோரையும் உயிர்ப்பிப்பீராக. உண்மையான ஆவியை கட்டளையிடுவீராக. உடைய ஆவி இறங்கும்படியாக செய்யும், உடைய பரிசுத்தாவி இறங்கும்படியாக செய்யுமாண்டவரே. யார் யார் பரிசுத்தாவி பெறாமல் இருக்கிறார்களோ அவர் எல்லோரும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யும். ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யும். புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யும். நவமான இருதயத்தை அவர்களுக்கு தாரும். கல்லான இருதயத்தை மாற்றி போட்டு சதியான இருதயத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைய பிள்ளைகள் ஆவியுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நான் தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு தேவனை கர்த்தர் அவருடைய ஆவியை தரவில்லை என்று ஒரு வேளை அழுது ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே என் தேவனை கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஆவியை அவர்களுக்கு ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பி விடுவீராக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுபோல நீர் எங்கள் தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் கலங்காமல் ஒவ்வொரு நாளும் முழங்கால்படியிட்டு ஜெபிக்கிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் என் தேவனை கர்த்தர் கேட்டு பதிலளிப்பீராக. வியாதிகளை முற்றிலுமாக எடுத்து போடுவீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்ல இயேசு என்றத்தை வீட்டு வாசலில் நிலைக்கால்களிலும் பூசப்படுவதாக. உன்னுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமேன். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமேன்.